जलधिद्विगुणितहुतवः दिशादिनेश्वरकलाश्विनेयदळैः नळिनैर्महेशि गच्छसि सर्वोत्तरकरकमलदलममलम். இது ஆர்யாசதகத்தில் 96வது ஸ்லோகம். இதில் குண்டலினி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஹே மகேஷி காமாட்சி, குண்டலினி யோகம்னு ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நம்ம உடம்பில் 6 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரங்கிற சக்கரத்தில் 4 இதழ் கொண்ட ஒரு தாமரையும், மணிபூரகத்தில் 6 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையும், சுவாதிஷ்டானத்தில் 10 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையும், அநாகதத்தில் 12 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையும், விசுத்தியில் 16 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையும், ஆக்ஞா சக்கரத்தில் 2 இதழ்கள் கொண்ட தாமரையும் இருக்குது. அம்பாள் ஒரு பாம்பு வடிவத்தில் மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்பட்டு இந்த 6 தாமரைகளையும் பிளந்து கொண்டு தலையில் இருக்கிற சஹசிராரம் அப்படிங்கிற 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில் பரமேஸ்வரனோடு கூடி கழிக்கிறாள் அப்படின்னு நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். சுவாமிகள் கிட்ட ஃபஸ்ட்டு போனது குண்டலினி யோகம்னா என்னன்னு கேட்டேன். உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப உடம்பு படிச்சுது. போலியோ, டைஃபாய்ட், ஸ்மால் பாக்ஸ், டிஃப்டீரியான்னு எல்லாமே வந்துட்டு. அதனால் எனக்கு யோகம்ங்கிற வார்த்தையே எனக்கு ஒத்துக்குமாங்கிற மாதிரி நான் ஆள். அதனால் குண்டலினி யோகம்னு ஏதோ ஃபிசிக்கலாக பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா லலிதா சாஸ்திரம் படிப்பா, அதில் ஏதோ இந்த சக்கரங்கள்லாம் பற்றி விஷயங்கள் காதில் விழுந்திருக்கு அப்படின்னு. அதோடு பொறும், எதுவும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத. குண்டலினி யோகங்கிறதுலாம் நமக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யோகிகளுக்கு பகவான் கொடுக்குற ஒரு பிரசாதம், நம்ம பக்தி தான் பண்ண முடியும் அப்படின்னு சுவாமி சொன்னார். இதை நான் அப்படியே கேட்டுட்டேன். அப்புறம் சிவன் சார் புக்கு கிடச்சோடனே சிவன் சார் அப்படியே இதை எழுதியிருக்கார். சிவன் சாரை தெரிஞ்சுட்டு அவருடைய ஏணிப்படிகள் மாந்தர்கள் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்கிற பல விஷயங்கள் சுவாமிகள் சொல்வார். சுவாமிகள்கிட்ட உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப பகவான் உங்களை சோதனை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை, சோதனைங்கிறதெல்லாம் மகான்களுக்கு தான், நம்ம வினைகள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்வார். அது சார் புக்கில் எழுதியிருக்கார், குழுவினைங்கிற சாப்டரில். அது மாதிரி சுவாமிகள் அவரை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனால் அவருடைய பழக பழக தவிட்டாத வசீகரம் உடையவன் சாதுன்னு எழுதியிருக்கார். அதனால் சுவாமிகிட்ட பழகும்போது ஒரு தனியான ஒரு அவர்கிட்ட ஒரு பக்தி ஏற்படுறது ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்து உலகத்தவர்களோட எல்லாரும் பழகும்போது அவாவா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு சங்கத்தில் இருப்பா, ஏதோ ஒரு பொழப்பில் இருப்பா. அதனால் சுவாமிகளுடைய மேன்மை வந்து வாய் விட்டு சொல்கிறதுக்கு மனசு வராது. சுவாமிகள் சொன்னார், சார் புக்கை பார்த்த பின்ன தான் எனக்கு வந்து நிம்மதியாச்சு, நம்ம இருக்கிறது சரியான வழி தான் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டு சில சமயம் கலக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்வார். சார் புக்கில் எழுதியிருக்கார், எவன் ஒருவன் பதவி ஸ்தாபனம் காணிக்கை போன்றவைகள் அனைத்தையும் துறந்து தனித்தி இயங்குகிறானோ அவனே வைராகியவான் ஆவான். அத்தகையவனுடைய மேன்மையை உலகம், அதாவது பொதுமக்களால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொண்டு விட முடியாது அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மாதிரி சுவாமிகளை ஜனங்கள் புரிஞ்சுக்கல, அக்னாலேஜும் பண்ணல, அவரும் அதை பற்றி கவலைப்படல. அதனால் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. யமனொருவன் மானிட ஜென்மாவின் குறிக்கோளை உணர்ந்து உலக ஈடுபாடுகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தெய்வமே கதி என்று பகவானிடத்தில் சரண் அடைந்து விடுகிறானோ அத்தகையவரைதான் தனது பாதார விந்தங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை பகவான் ஏற்கிறார் அப்படின்னு தெரிவித்திருக்கார். ஒரு சாதுவிலிருந்து தெய்வ சாதுக்கள் வகையினர் வரையிலும் உள்ளவர்கள் செல்வத்தை அகற்றி வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பை பகவான் எப்பொழுதும் ஏற்று வருகிறார். அதாவது அவர்களுக்கு உதவ எவரையாவது அனுப்பிக்கொண்டே இருப்பார். இதுவும் சுவாமிகள் வாழ்க்கையில் ரொம்ப பிரத்யட்சமாக நடந்தது. மந்தப்பில் மாங்கா விழுமான்னு சுவாமிகளுக்கு வேண்டுது. அவர் பாட்டு உட்காந்து ராமாயணம் படிச்சிருந்தார். அவருடைய தேவைகளுக்கு யாராவது வந்து அந்த குடும்பத்தோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிகிட்டே இருந்தார். ஜீவனத்தை உதறித்தள்ளும் வைராக்கியன் முற்றின விவேகின்னு எழுதியிருக்கார். இதெல்லாம் சுவாமிகளுக்கு பொருந்தும். சுவாமிகள் வாழ்ந்த வாழ்க்கையை சார் புக்கை வச்சுட்டு சுவாமிகள் ஒரு அதுக்கு ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். அதையும் அவர் வெளியில் சொல்ல, இதை படித்தோன்னே எனக்கு ஒரு நிம்மதியாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சார் புக்கில் ஹட்ட யோகம்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் முரட்டுத்தனமாக பண்ணக்கூடாது, உடம்புக்கு வந்துடும், நல்ல குரு வச்சுட்டு கற்றுக்கணும், சாதாரண ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ஆசனங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் கூட ரொம்ப லைஃப் முழுக்க பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிலாம் வார்ன் பண்ணுறார். அப்புறம் இதை சொல்கிறார், ஆனால் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கும் குண்டலினி யோகம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாகும். இந்த யோகம் தன்னையும் துறந்த துறவிகளால், சார் புக்கில் துறவி ஞானிங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் லெவல், அந்த தன்னையும் துறந்த துறவிகளால் பிரயத்னத்தை கொள்ளாமலேயே ஏற்கப்படுவதாகும். குண்டலினியை உயர்த்தி கொள்வதாக காட்டிக்கொள்ளும் சங்கத்தினர்கள் நினைத்த மாத்திரத்தில் ஒரே நொடியில் சிதம்பரத்திலிருந்து சிகாகோவில் அமர்ந்து காட்ட முடியாது, பூட்டப்பட்டிருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்துவிட முடியாது. எனவே துறவிகளைத் தவிர மற்றவர்கள் குண்டலியின் மகத்துவத்தில் உரிமை ஏற்றுவிட முடியாது. குண்டலியின் மகத்துவம் என்பது ஆத்மீக சக்தி என்பதும் ஒன்றே ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால் குண்டலினி யோகங்கிறத பற்றி இந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஸ்லோகம் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டெக்னிக்கலாக இந்த ஆறு தாமரங்களை பற்றி சொல்லியிருக்கார். ஜலதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஜலதின்னா சமுத்திரம், சமுத்திரங்கிறது நாலு திக்கில் நாலு சமுத்திரம் இருக்குது, அதனால் நாலு இதழ்கள் கொண்ட தாமரைக்கு ஜலதிங்கிற சமுத்திரமும், அடுத்தது த்விகுணித ஹுதவஹ, ஹுதவஹன்னா அக்னி, அக்னி மூணு அக்னி இருக்குது, அந்த அதை வந்து த்விகுணித்த டபுளாக பண்ணிக்கோங்கோ, அதாவது ஆறு. அதனால் மணிபூரகத்துக்கு சொல்லும்போது ஆறு இதழ்கள் கொண்ட தாமரைங்கிறதுக்கு டூ டைம்ஸ் அக்னி அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். அடுத்தது திசா அப்படின்னா பத்து திக்கு, அதனால் சுவாதிஷ்டானத்துக்கு பத்துங்கிற சொல்லும்போது திசா. தினேஸ்வரஹான்னா சூரியன், பன்னெண்டு ஆதித்யர்கள், அதனால் அநாகதத்தை சொல்லும்போது தினேஸ்வரஹா அப்படிங்கிற சொல்கிறார். கலா அப்படின்னா பதினாறு, அடுத்தது விசுத்திங்கிற சக்கரத்தில் பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரைங்கிற சொல்லும்போது கலாங்கிற பதத்துக்கு சொல்கிறார். அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர், அதனால் ஆக்ஞா சக்கரத்தில் ரெண்டு இதழ்கள் கொண்ட தாமரை அப்படின்னு வரும்போது ஆஸ்வினேய அப்படின்னு சொல்லிட்டு தலைகி, இத்தனை நம்பர் ஆஃப் தலைகள் கொண்ட நளினைகி தாமரைகள் மூலமாக சர்வோத்தர கரகமல தலம் அமலம், அமலமான மிக தூய்மையான சர்வோத்தர கரகமலம் என்கிற சஹசிரார கமலத்தை மகேஷி கச்சசி, ஹே காமாட்சி நீ குண்டலினி வடிவத்தில் சென்றடைகிறாய் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம். இதை பாராயணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு லாய்க்கு, மற்றபடி குண்டலினி யோகங்கிறது ரொம்ப துறவிகளால் ஏற்கப்படுவது, சிவன் சார் மாதிரி துறவிகள் சதாசிவ பிரம்மேந்திராள் சேஷாதி சுவாமிகள் மாதிரி துறவிகள் அந்த நிலைமையில் இருந்தால் நினச்சி அவளை நமஸ்காரம் பண்ணுவோம். ஜலதி த்விகுணித ஹுதவஹ திஷா தினேஸ்வர கலாஸ்வினே யதளைஹி நளினைர் மகேஷி கச்சசி சர்வோத்தர கரகமல தலம் அமலம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.